நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஒட்டகம் ஆஸ்திரேலிய மண் சார்ந்த விலங்கு அல்ல. ஒட்டகம் தாவரங்களை அழிக்கிறது, தண்ணீரை குடிக்கிறது என்பதால் ஒட்டகங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நாட்டுக்குள் ஒட்டகம் எப்படி வந்தது, விருந்தாளியாக அழைத்து வரப்பட்ட ஒட்டகத்தை ஆஸ்திரேலியா எப்படி பகையாளியாக்கியது என்ற தகவலை ரைசல் முன்வைக்கிறார். முல்லா கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? வெளியே குளிரா இருக்கு, தலையை மட்டும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேனே என்றதான் ஒரு ஒட்டகம். சரி போகட்டும், தலை தானே என்றாரா முல்லா. கடைசியில முல்லா வெளியே ஒட்டகம் வீட்டே ஆக்கிரமிச்சதான். இந்த கதை போலத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த ஒட்டகம் தாவரங்களை நாசம் செய்யறது மட்டும் இல்லாம இப்ப ஆடு மாடுகளுக்கு தண்ணியே தராத மாதிரி அட்டூழியம் பண்ணுதுங்க என்று விவசாயிகள் ஃபார்மர்ஸ் ABC-யிடம் மிகவும் நொந்து போய்
பேசுகின்றனர். And just steal all the water for themselves. Because they're such a big animal, they drink so much water, and when, if they drink a trough dry, then they just smash it to pieces trying to find more water.
சரி, இப்ப விவசாயிகள் கூறுவது இருக்கட்டும், இதையே ஒட்டகத்திடம் கேட்டா என்ன சொல்லும்? அதுக என்ன சொல்லும்னா, ஆடா போங்கப்பா, நாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணி வந்தோம், நீங்களா பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டீங்க, கொண்டு வந்தீங்க, இப்ப காரியம் ஆகிறவரை காலப்பிடி, காரியம் முடிஞ்சதும் கழுத்தப்பிடிங்கிற மாதிரி எங்களை பகையாளியாக்கி துரத்துறீங்க என்று புலம்பக்கூடும். ஒட்டகங்கள் தங்களின் இன்றைய நிலைக்கு ஆஸ்திரேலியாவை குறை கூறினால் அது தவறு இல்லைதான். ஏனென்றால் முதன் முதலாக தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் கவர்னர் லெப்டினன்ட் கர்னல் ஜார்ஜ் கோவலர் தான் 1840 அக்டோபர் 12 ஒட்டகங்களை நாட்டுக்குள் கொண்டு வர அனுமதி தந்தார் என்று வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒட்டகங்களில் ஒரே ஒரு ஒட்டகத்தை தவிர அனைத்துமே இறந்துவிட தப்பித்த ஒட்டகத்திற்கு ஹாரி என்று பெயர் சூட்டி ஜான் ஹாராக்ஸ் வளர்த்தார். ஆனால் ஹாரி ஒட்டகம் தவறுதலாக ஜானை தள்ளிவிட ஜானிடம் இருந்த துப்பாக்கி ஜானின் கையிலும் வாயிலும் சுட்டுவிட ஜான் இறுதியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிலருக்கு சாவிலையும் வன்மம் போறதில்லை. ஜான் அப்படிப்பட்ட ரகம். தான் செத்தபின் ஒட்டகம் ஹாரியை கொன்று விடுமாறு உத்தரவிட்டார். அப்படி ஒட்டகத்தின் ஆஸ்திரேலிய வரவு சோகத்தில் முடிந்தது. ஆனாலும் ஆஸ்திரேலியர்கள் ஒட்டகத்தை விடுவதாக இல்லை. 1860 June 9 விக்டோரிய அரசு ஒட்டகங்களை அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் கராச்சி நகரிலிருந்து, அதாவது இன்றைய பாகிஸ்தானின் கராச்சி நகரிலிருந்து இறக்குமதி செய்தது. 24 ஒட்டகங்கள் போர்ட் மெல்பர்னில் வந்திறங்கின. கூடவே ஒட்டகங்களை பராமரிக்கவும் பயண சவாரிக்கு உதவவும் ஒட்டக கண்காணிப்பாளர்களும் வரவழைக்கப்பட்டார்கள். இப்படித்தான் துவங்கியது ஆஸ்திரேலியாவில் ஒட்டகத்தின் 2 வருகை. அது சரி, ஒட்டகத்தையும் அதன் கண்காணிப்பாளர்களையும் இறக்குமதி செய்யும் அளவு அப்படி என்ன ஒட்டகம் ஸ்பெஷல் என்று யோசிப்பீர்கள் இல்லையா? சோழியும் குடுமி சும்மா ஆடாதுங்க. காடுகளாக இருந்த பரந்த நிலப்பரப்பில் உள்ளே நுழைந்து அங்கு என்ன உள்ளது என்பதை கண்டுபிடிக்கவும், கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படுகின்ற மரங்கள் தடிகள் போன்றவற்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லவும் ஒட்டகங்கள் தேவைப்பட்டன. எனவே ஒட்டகங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் உழைத்தன. இந்த நிலையில் ஒட்டகங்களுக்கு 2 செய்திகள் பேரடியாக வந்திறங்கின. ஒன்று, பாரம் சுமக்க மோட்டோர் வாகனங்களை, ட்ரக்குகளை ஆஸ்திரேலியர்கள் பிரிட்டனிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். எனவே தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் ஒட்டகம், குட் பை என்று சொல்லிவிட்டார்கள். கூடவே நாட்டுக்கு வெள்ளைக்காரர்கள் மட்டுமே வரலாம் என்ற ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி, வெள்ளையர் மட்டுமே குடியேறலாம் என்ற கொள்கை அறிமுகமானது. எனவே ஒட்டக கண்காணிப்பாளர்களுக்கும் வர அனுமதி மறுக்கப்பட்டது. எனவே ஒட்டகங்கள் நிற்கதியாக நின்றன. காடுகள் சுதந்திரமாக அவை சுற்றி திரிய ஆரம்பிக்க பழுகி பெருக ஆரம்பித்தன. இப்போ உள்ள கதைக்கு வருவோமே. 1860 24 ஒட்டகங்களாக வந்த ஒட்டக கும்பல் 160 தற்போது 20 உயர்ந்துள்ளது. இப்படி காட்டில் தெரியும், நாட்டில் தெரியும் 2 million ஒட்டகங்களை என்ன செய்வது என்ற கேள்விக்கு இதுவரை விடை தெரியவில்லை. ஒட்டக எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அவைகளை சுட்டுக் கொள்வது என்ற கொள்கை பல ஆண்டுகளுக்கு முன்பு கடைபிடிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கில் ஒட்டகங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டன. ஆனால் அதற்கு மனிதாயுமானிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த கொள்கை கைவிடப்பட்டது. ஒட்டக எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற கேள்விக்கு இப்போது பல நல்ல பதில்கள் கிடைத்து வருகின்றன. நீங்க ஒட்டக பால் குடித்துள்ளீர்களா? பெரும்பாலானவர்கள் குடித்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவை எளிதாக கிடைப்பதில்லை என்பது மட்டுமல்ல, அதன் விலையும் ஒரு காரணம். ஒரு லிட்டர் ஒட்டகப்பால் கடையில் என்ன விலை தெரியுமா? சும்மா கூகுள் பண்ணி பாருங்களேன். குறைந்தபட்சம் ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் கேமல் மில்கின் விலை $21. சாதாரண ஒரு லிட்டர் பால் $2 or $3 கிடைக்கும்போது யாராவது $21 கொடுத்து ஒரு லிட்டர் ஒட்டகப்பால் வாங்குவாங்களா? வாங்க மாட்டார்கள் இல்லையா? ஆனால் ஒட்டகப்பால் குடிச்சாதான் ஆச்சுங்கிற நிலைமைக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கூறுகின்றன. Type 2 diabetes எனப்படும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மற்றும் பால் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஒட்டகப்பாலை விட சிறந்த பால் இருக்க முடியாது என்கிறார் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் ஒட்டகப்பால் குறித்து ஆய்வு செய்து வரும் டாக்டர் கிறிஸ்டி டிஜகாமோ அவர்கள்.
So it's about 3 times more than what's in cow's milk, but they're actually thought to be a little bit less resistant to digestion in the stomach as well. So they might, you know, be a little bit more effective. It's not conclusive whether that's actually what's having the effect. It might be other parts of the camel milk, for example, the antioxidants that might help sort of the downstream insulin actions. So whether it's helping with insulin receptors or how the insulin's actually working in the cells. So there's really not a lot of evidence to show exactly how it's working yet.
எனவே நீரழிவு நோய்க்கு மட்டுமல்ல, ஒட்டக இறைச்சியை நாட்டில் பிரபலப்படுத்தினால் என்ன என்றும் பலர் யோசனை முன்வைக்கின்றார்கள். இப்போது மத்திய கிழக்கு நாடுகளிலும் சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் காலங்காலமாக மக்கள் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டு வருகின்றார்கள். எனவே ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி போலவே ஒட்டக இறைச்சியையும் நாட்டில் அறிமுகம் செய்யலாம், இன்னும் அதிகமாக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் என்று நிபுணர் ஒருவர் ABC-யிடம் கூறுகிறார்.
Well over 1,000 separate inquiries from 50-plus countries looking for everything from meat's the main one, meat's 90% of the inquiries, but then you go into live export, you go into wool, you go into milk, you go into the hump fat, and all those sorts of things come from that. So there's numerous aspects of the camel and numerous countries that want camel meat.
மட்டுமல்ல, ஒட்டகம் மாதிரி மிகவும் நட்பான விலங்கை பார்க்க முடியாது என்பது பாலுக்காக ஒட்டகம் வளர்க்கும் பண்ணையாளர்களின் கருத்து. ஒரு குடும்ப உறவு எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒட்டகங்கள் குடும்பமாக இருக்கும் மனிதர்களோடு மிகவும் பாசமாக இருக்கும் என்று சிலாகிக்கின்றார் விக்டோரிய மாநிலத்தில் ஒட்டக பண்ணை நடத்தி வரும் பெண்மணி மேகன் வில்லியம்ஸ்.
They're really, really family animals. So a lot of people, I think camels are sometimes a bit misunderstood. A lot of people go, oh, they can kick and they can spit and they can bite. And that's all very true. They can do all of that. But you'd have to be doing something to upset the camel for it to want to do that. So yeah, they're tight-knit family groups. They never like being left on their own. So even if we've got one that we need to be working with, we'll always give it a friend to have, so it's not always on its own.
மட்டுமல்ல, ஒட்டக சவாரி ஒட்டக தரிசனம் என்று டூரிசம் இன்னொரு புறம் களைகட்ட துவங்கியுள்ளது. ஆகவே ஒட்டக பண்ணைகள் அதிகமாக உருவாகி ஒட்டக பால் விலை குறைந்து நாமும் ஒட்டக பால் குடித்து பலரும் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டு ஒட்டக சவாரி போய் இப்படி பல மாற்றங்கள் நடந்தால் ஒட்டகம் மீண்டும் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு விருந்தாளியாக மாறலாம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.